நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, உலகின் முதல் தொழில் வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. தொன்மையான அந்த தொழில், தொன்மையான தமிழ் மொழியோடு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் இப்போ நமக்கு சொல்றதுக்காக நமது பல்கலைக்கழக நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் முனைவர் மூரா லதா அவங்க வந்திருக்காங்க. வாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து வேளாண்மை வந்து தமிழோடு எப்படி இணைந்திருக்கிறது என்பது குறித்து சில கருத்துக்களை பார்ப்போம். தமிழும் வேளாண்மையும் வந்து எப்போவுமே ஒன்றோட ஒன்று இணைந்தே தான் இருந்திருக்கு. சங்க காலத்தில் வயலும் வயல் சார்ந்த இடத்தை மருதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த காலத்துலேயே வந்து நில வகைகள் வந்து 5, இது நமக்கு நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து கடினமான நிலத்தை வந்து வண்புலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வளமான நிலத்தை மின்புலம், அப்புறம் காய்ந்த நிலம் அதை வந்து பின்புலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் கலர் அல்லது உவர் நிலம், இது வந்து வேளாண்மைக்கு பயன்படாத நிலம். இவ்வாறு வந்து சங்க காலத்திலேயே வந்து நிலங்களை பல வகைகளாக பிரிச்சிருக்காங்க. நெல், சிறுதானியம், கரும்பு, மிளகு, தென்னை, எள், மஞ்சள், பழ வகைகள், வாழை, புளி, பருத்தி போன்ற பயிர்களை பயிர் செய்துள்ளனர். நெல்லில் பார்த்தா வெண்ணெல், செந்நெல், புதுநெல் போன்ற வகைகள்லாம் அப்பயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. முல்லை நிலங்களில் வந்து பழமரங்களும் தீவன பயிர்களும் விளைவித்தனர். அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாம் சொல்கிறோம் பயிர் சுழற்சி, அப்போ அவங்க வந்து அதை கடைபிடிச்சிருக்காங்க. அதாவது பருத்தி, தானியம் இதையெல்லாம் வந்து முதல் பருவத்தில் பயிரிட்டு அடுத்த பருவத்தில் பயிர் வகைகளை வந்து சுழற்சி முறையில் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து சயின்டிஃபிக்காக தழைச்சத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்காக நம்ம வந்து பயிர் வகைகளை சுழற்சி பண்ணோம் அப்படின்னு இப்போ ஆராய்ச்சியிலையும் சொல்கிறோம். அதே மாதிரி கிராமங்கள் வந்து தன்னிறைவடைஞ்சு இருந்திருக்கு. பற்றாக்குறைக்கு அருகாமை கிராமங்களிலிருந்து தேவையான பண்டங்களை வரவழைத்துள்ளனர். இதற்கு வந்து பார்ட்டர் முறை அப்படின்ட்டு சொல்லி நெல்லும் உப்பும் தான் அந்த கொடுக்கல் வாங்கலுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி உழுதல், எருவிடுதல், களையெடுத்தல், நீர்ப்பாசனம், பயிர் பாதுகாப்பு ஆகியவை முறையே மேற்கொண்டதற்கு சான்று இருக்கிறது. நமக்கு தெரியும் திருவள்ளுவர் திருக்குறளில் கூட ஏரினும் நன்றாம் எருவிடுதல், கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு என்று கூறுகிறார். முதலில் மழையை நம்பியே விவசாயம் செய்தனர். பின்பு மக்கள் தொகை பெருக்கத்தால் வேறு பாசன முறைகளை பின்படுத்த மன்னர்கள்லாம் வந்து ஏரிகள், குளங்கள், அணைகள் ஆகியவற்றை ஏற்படுத்தினர். காவிரிக்கு குறுக்கே அமைக்கப்பட்ட கல்லணை தான் பழமையான அணைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. காவிரி, பெண்ணை, பாலாறு, வைகை, தாமிரபரணி ஆகியவை தமிழ் நிலங்களில் துள்ளி பாய்ந்த காலம்தான் சங்க காலமாக உள்ளது. கிணற்று பாசனமும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. உழுதல், நடவு செய்தல், அறுவடை என்று வேளாண்மை சார்ந்த ஒவ்வொரு செயல்பாடுக்கும் பாடல்கள் பாடியுள்ளார்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 வருடங்கள் முன்பே இராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ஜனகர் வயலில் ஏர் உழும்போது தான் சீதையை வந்து கண்டெடுத்ததாக குறிப்பு இருக்கிறது. அதே போல் ராமர் பரதனிடம் உழவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும், அவர்கள் நன்றாக இருந்தால்தான் நாடு வளமாக இருக்கும் என்று கூறியுள்ளார். அதேபோல் கிறிஸ்து பிறப்பதற்கு 1400 வருடங்களுக்கு முன் மகாபாரதத்திலும் வேளாண்மை பற்றிய குறிப்பு உள்ளது. கிறிஸ்து பிறப்பதற்கு 200 வருடங்களுக்கு முன் தொல்காப்பியத்திலும் முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்களை குறித்து கூறப்பட்டுள்ளது. மழை தவறுவதும் மகசூல் குறைவதும் மன்னர் செய்த பாவத்தின் அடையாளம் என்று குறித்துள்ளார்கள். விதை நெல்லை தானியமாக பயன்படுத்துவது பாவமாக கருதப்பட்டது. வேளாண்மையில் முன்னேற்றம் அடைந்தால்தான் நாடு வளம் பெறும் என்ற நம்பிக்கை தமிழர்களிடையே பரவலாக இருந்தது. உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்று கூட வகுத்திருந்தனர். இதற்கு ஒரு பழமொழி, இஞ்சிக்கு புரணி நஞ்சு, கடுக்காய்க்கு அகனி நஞ்சு என்று கூறியுள்ளார்கள். அதாவது இஞ்சியின் தோலை சாப்பிட்டால் விஷம், அதேபோல் கடுக்காயின் உள்ளே விதையை சாப்பிட்டால் விஷம் என்பது இதன் மூலமாக குறிப்பு கொடுத்துள்ளார்கள். தமிழ் வருடத்தில் 6 பருவங்கள் சொல்லியுள்ளார்கள். அதாவது கார் ஆவணி புரட்டாசி, குதிர் ஐப்பசி கார்த்திகை, முன்பனி மார்கழி தை, பின்பனி மாசி பங்குனி, இளவேனில் சித்திரை வைகாசி, முதுவேனில் ஆனி ஆடி ஆகிய மாதங்களை பிரித்துள்ளார்கள். இதில் ஒவ்வொன்றிலும் எந்த பயிரிட வேண்டும், அதன் பின்னர் என்ன மாதிரி பயிர் சுழற்சி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். சீரை தேடின் ஏரை தேடு, பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும், மேழி செல்வம் கோழைப்படாது, மாறி அல்லது காரியம் இல்லை போன்ற பழமொழிகள் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளன. உணவும் மனதும் ஒருங்கிணைந்து இருந்ததால்தான் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தினர். உணவே மருந்தாக கொண்டிருந்தனர். இப்போல்லாம் நமக்கு தெரியும், இதில் நான் சொன்னதில் எவ்வளோ மாற்றங்கள் வந்து நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படின்னு. முன்னேற்றம் என்ற பெயரில் நமக்கு தோன்றியவற்றையெல்லாம் இப்பொழுது நாம் செய்து வருகிறோம். இயற்கைக்கு மாறான செயல்பாட்டிலிருந்து தமிழ் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு ஆகியவற்றை மீண்டும் புத்தாக்கம் செய்து வேளாண்மையை இயற்கையோடு இணைந்து செய்தால் நம் நாடு உலகுக்கே எடுத்துக்காட்டாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை.
நேயர்களே, இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்லேருந்து கிடைக்கப்பட்டிருக்கிற வேளாண்மை பற்றிய பல குறிப்புகளை நம்மளுக்கு சொன்னவங்க நமது பல்கலைக்கழக நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் முனைவர் மூரா லதா அவங்க. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்க. எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி crstnau107.4@gmail.com.